சோலைமலை இளவரசி அத்தியாயம் 4. வன்மம் வளர்ந்தது. சோலைமலை சமஸ்தானத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்து சேர்ந்த சமயம் சோலைமலை மகாராஜாவுக்கும் அந்த சமஸ்தானத்தை அடுத்திருந்த மாரணேந்தல் மகாராஜாவுக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தது. எல்லை தகராறு காரணமாக ஏற்பட்ட மனத்தாங்கல் தான். மேற்படி தகராறில் 2-3 தடவை சோலைமலை வீரர்களை மாரணேந்தல் வீரர்கள் முறியடித்து துரத்தி அடித்து விட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் மாரணேந்தல் மகாராஜாவின் மூத்த புதல்வனான யுவராஜா உலகநாத சுந்தரபாண்டிய தேவனின் துடு அகம்பாவமும் தான் என்று தெரிய வந்தது. சோலைமலை மகாராஜா தம்முடைய ஏக புதல்வியான பரிமள மாணிக்கவல்லி தேவியை மாரணேந்தல் இளவரசனுக்கு கல்யாணம் செய்விக்கலாம் என்று ஒரு காலத்தில் எண்ணி இருந்ததுண்டு. மாரணேந்தல் வம்சம் அந்தஸ்திலும் பூர்வீகத்திலும் சோலைமலை வம்சத்துக்கு கொஞ்சமும் தாழ்ந்து இருந்த போதிலும் பக்கத்து சமஸ்தானமாய் இருப்பதால் தம் உயிருக்குயிரான அருமை புதல்வியை அடிக்கடி பார்ப்பதற்கு வசதியாய் இருக்கும் என்ற அந்தரங்க ஆசையினால் மேற்கண்ட யோசனை அவர் மனதில் உதித்தது. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் இப்போது அடியோடு மாறிவிட்டது. தன் அருமை மகள் வாழ்நாள் எல்லாம் கன்னியாகவே இருக்க நேர்ந்தாலும், அந்த சோலைமலை சமஸ்தானம் சந்ததியின்றி அழிந்து போனாலும் மாரணேந்தல் இளவரசனுக்கு அவளை மனம் செய்து வைப்பதில்லை என்று தீர்மானித்தார். தம்மை அவமதிக்க மாரணேந்தல் மகாராஜாவையும் அவருடைய மகனையும் பழிக்கு பழி வாங்கி அந்த வம்சத்தையே பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்ற வன்மம் அவர் மனதில் தோன்றி வைரம் பாய்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. மாரணேந்தல் சமஸ்தானத்தை பற்றி சோலைமலை மகாராஜாவின் மனநிலையை தெரிந்து கொண்ட அவருடைய வெள்ளைக்கார சிநேகிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வன்மத்துக்கு தூபம் போட்டு வந்தார்கள். மாரணேந்தலை பழிதீர்க்க தங்களுடைய உதவியை அளிக்கவும் முன்வந்தார்கள். இதன் பெயரில் சோலைமலை மகாராஜாவுக்கும் கும்பேனியாருக்கும் சிநேக உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒருவருடைய சிநேகிதர்களும் பகைவர்களும் மற்றவருக்கும் சிநேகிதர்கள் பகைவர்கள் என்ற யுத்தம் நேர்ந்ததால் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்து கொண்டு சோலைமலை மகாராஜாவுக்கு கும்பேனியார் உதவி செய்வார்கள் என்றும் உடன்படிக்கையில் கண்டிருந்தது. அதற்கு பதிலாக சோலைமலை சமஸ்தானத்தில் கும்பேனியாருக்கு சிற்சில விசேஷ உரிமைகளும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. இந்த செய்திகள் எல்லாம் மாரணேந்தல் யுவராஜா உலகநாத தேவனுக்கு தெரிய வந்தபோது அந்த இளங்காளையின் அகம்பாவமும் வாய் துடுக்கும் பன்மடங்கு அதிகமாயின. சோலைமலை ராஜாவை பற்றி அவன் 4 பேருக்கு முன்னிலையில் பகிரங்கமாக அவதூறு சொல்லவும் பரிகாசமாய் பேசவும் ஆரம்பித்தான். சோலைமலை ராஜாவின் முளை கலங்கிவிட்டதென்றும் அரண்மனை கோயிலில் இருந்த அம்மன் விக்கிரகத்தை அற்புறப்படுத்திவிட்டு அங்கே விக்டோரியா மகாராணியின் படத்தை வைத்து தினமும் 3 தடவை பூஜை செய்கிறார் என்றும், வெள்ளைக்காரனை கண்டால் உடனே விழுந்து கும்பிடுகிறார் என்றும், வெள்ளைக்காரரை பார்த்து குறைத்த குற்றத்துக்காக அவருடைய அரண்மனையில் இருந்த வேட்டை நாய்கள் எல்லாவற்றையும் சுட்டு கொன்று விட்டார் என்றும், லண்டனில் தெருக்கூட்டி கொண்டிருந்த வெள்ளைக்கார தோட்டியின் மகனுக்கு சோலைமலை இளவரசியை கல்யாணம் செய்து கொடுக்க போகிறார் என்றும், அர்த்தராத்திரியில் திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து மேற்கு திசையை நோக்கி பளிர் பளிர் என்று கன்னத்தில் போட்டுக் கொள்கிறார் என்றும், இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் 4 பேர் முன்னிலையில் பரிகாசமாக பேசி செய்திகள் காற்றிலே மிதந்து வந்து சோலைமலை மகாராஜாவின் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் பாய்ந்தன. மேற்படி செய்திகளினாலெல்லாம் மகாராஜா வீரராமலிங்க தேவருக்கு தம்முடைய புதிய சிநேகிதர்களான வெள்ளைக்கார துரைகள் மீதோ கும்பேனி சர்க்கார் மீதோ கோபம் வரவில்லை. மாரணேந்தல் மகாராஜாவிடமும் யுவராஜாவிடமும் தான் அளவில்லாத கோபம் பொங்கி பெருகிற்று. அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அவர் ரணியகசிபு, ராவணன், சூரபத்மன் முதலான ராட்சசர்களுடைய சுபாவத்தை அடைந்து அவர்களை கண்ட துண்டமாக வெற்றி கொன்று தின்றுவிட வேண்டும் என்பதாக அளவு கடந்த வெறி கொள்ள தொடங்கினார். உரிய காலத்தில் சோலைமலை மகாராஜாவுக்கு தமது மனோரதத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு கும்பேனியாரின் படைகள் மாரணேந்தல் கோட்டையை தாக்கின. அந்த படைகளில் சோலைமலை மகாராஜாவின் வீரர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. மாரணேந்தல் வீரர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து ஒப்பற்ற வீரத்துடனே போர் புரிந்தார்கள். ஆனாலும் கும்பேனிக்காரர்கள் கொண்டு வந்த நெருப்பை கக்கும் பீரங்கிகளும் முன்னால் எந்த கோட்டைதான் அதிகாலம் தாக்குப்பிடித்து நிற்க முடியும்? எத்தகைய வீரர்கள் தான் எதிர்த்து நிற்க முடியும்? கோட்டை விழுந்தது. விழுவதற்கு முன்னால் மாரணேந்தல் மகாராஜா தம் மூத்த புதல்வனான இளவரசனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை. மாரணேந்தல் வம்சம் விளங்குவதற்கு நீ ஒருவனாவது பிழைத்திருக்க வேண்டும். கோட்டையின் இரகசிய வழியின் மூலமாக தப்பி ஓடி சிலகாலம் தலைமறைவாக இருந்துகொள். தக்க சந்தர்ப்பம் பார்த்து அந்த சோலைமலை ராட்சதனையும் அவனுக்கு துணையாக வந்த வெள்ளை மூஞ்சி குரங்குகளையும் பழிவாங்கு என்று சொல்லி அவ்விதமே அவனிடம் வாக்குறுதி பெற்று கொண்டார். பதிலுக்கு இளவரசன், அப்பா, நீங்களும் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். நான் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு சண்டையை நிறுத்தி விடுங்கள். வீர போர் புரிந்து தோல்வி அடைவதில் அவமானம் ஒன்றுமில்லை. சோலைமலை மகாராஜா எப்படியும் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். பழைய மறவர் பெருங்குடியைச் சேர்ந்தவர். தங்களையும் நம் குடும்பத்தாரையும் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்கள் அவமதிப்பதாக நடந்து கொண்டால் அவர் சம்மதிக்க மாட்டார். நமக்கும் ஒரு காலம் கூடிய சீக்கிரத்தில் வந்தே தீரும். வடதேசத்திலே இந்த வெள்ளை மூஞ்சிகளை நாட்டை விட்டு துரத்துவதற்காக அநேக பெரிய பெரிய மகாராஜாக்களும் நவாப்புகளும் சேர்ந்து யோசனை செய்து வருகிறார்களாம். அவர்களிடம் போய் நானும் சேர்ந்து கொள்கிறேன். பெரிய படை சேர்த்து கொண்டு திரும்பி வருகிறேன். அதுவரையில் தாங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தந்தை அதற்கு சரியான பதில் சொல்லாமல், சமயோஜிதம் போல் பார்த்து கொள்கிறேன், எங்களை பற்றி கவலைப்படாதே, நீ உடனே புறப்படு என்றார். வெளிநாட்டிலிருந்து வந்த பகைவர்களாவது தயவு தட்சணம் காட்டுவார்கள். உள்ளூர் பகைவர்களிடமிருந்து சிறிதும் கருணையை எதிர்பார்க்க முடியாது என்னும் உண்மையை வயது முதிர்ந்த மாரணேந்தல் மகாராஜா அறிந்திருந்தார். ஆனால் அந்த சமயம் அதை பற்றி தம் குமாரனிடம் வாக்குவாதம் செய்ய அவர் விரும்பவில்லை. மாரணேந்தல் இளவரசன் கோட்டையின் ரகசிய வழியாக அன்றிரவே வெளியேறினான். கோட்டையிலிருந்து 2 காத தூரத்தில் இருந்த மேற்கு மலை தொடரை அடைந்து அங்குள்ள காடுகளில் சில காலம் ஒளிந்திருக்கலாம் என்ற எண்ணத்துடன் விரைந்து சென்றான். ஆனால் பொழுது புலரும் சமயத்தில் எதிர்ப்புறத்திலிருந்து மாரணேந்தல் முற்றுகையில் சேர்ந்து கொள்வதற்காக வந்த கும்பேணி படை வீரர்களில் ஒருவன் சாலையோரமாக ஒளிந்து சென்ற இளவரசனை பார்த்து விட்டான். யுத்தகால தர்மப்படை, யாரடா அங்கே போகிறவன் என்று கேட்டான். அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் இளவரசன் காற்றிலே புகுந்து ஓடினான். கும்பேணி வீரர்களின் சந்தேகம் அதிகமாயிற்று. படைத்தலைவன் அவனை துரத்தி பிடித்து கொண்டு வரும்படி 6 வீரர்களை நிறுத்திவிட்டு மற்றவர்களுடன் மேலே சென்றன. தன்னை தொடர்ந்து 6 வீரர்கள்தான் வருகிறார்கள் என்பது இளவரசனுக்கு தெரியாது. தான் மாரணேந்தல் இளவரசன் என்பதாக தெரிந்து கொண்டு ஒரு பெரிய படை தன்னை தொடர்ந்து வருவதாகவே நினைத்தான். அவர்களிடம் எப்படியும் அகப்படக்கூடாது என்று மனதை உறுதி செய்து கொண்டு அடர்ந்த காடுகளில் புகுந்து ஓடினான். கடைசியாக சோலைமலையின் அடிவாரத்தை அடைந்தான். சற்று தூரத்தில் சோலைமலை கோட்டை தென்பட்டது. அதன் சமீபத்தில் போவதற்கே அவனுக்கு இஷ்டமில்லாதிருந்தாலும் வேறு வழி ஒன்றும் காணவில்லை. அந்த கோட்டை மதிலின் ஓரமாக சென்று கோட்டையை கடந்து போனால்தான் அப்பால் மலைமேல் ஏறுவதற்கு சௌகரியமாக சரிந்த பாறை இருந்தது. இளவரசன் அப்போது வந்து சோர்ந்திருந்த இடத்தில் பாறை செங்குத்தாக கிளம்பியது. சற்று நின்று யோசித்த பிறகு பின்னால் சமீபத்தில் கேட்ட காலடி சத்தத்தினால் உந்தப்பட்டவனாய் இளவரசன் மேலும் விரைந்தான். அவனுடைய கால்கள் கெஞ்சின, தலை சுழன்றது, கண்கள் இருண்டு வந்தன. கோட்டை மதிலை அடுத்திருந்த குறுகலான வழியில் அவன் போய்க் கொண்டிருந்தான். பின்னால் காலடி சத்தம் வினாடிக்கு வினாடி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மேலே 1 அடி கூட இனிமேல் நடக்க முடியாது என்று தோன்றியது. ஒரு பக்கம் கோட்டை சுவரும் மற்றொரு பக்கம் கிடுகிடு பள்ளமுமாக இருந்த அந்த குறுகிய பாதையில் அப்பால் இப்பால் நகர்ந்து தப்புவதற்கு வழியே இல்லை. வேட்டை நாய்கள் போல் தன்னை துரத்தி கொண்டு வரும் எதிரி வீரர்களிடம் அகப்பட்டு கொள்ள வேண்டியதுதான்.